தடம். படைப்பவர் தாமு.
இந்திய துணைக்கண்டம் இரண்டு நாடுகளாக பிரிக்கப்பட்ட போது காயித மில்லத் முகமது இஸ்மாயில் அவர்களுக்கு பாகிஸ்தானில் குடியேறும்படி அழைப்பு விடுக்கப்பட்டது. அப்போது அவர், எமது கலாச்சாரம் வேறு, உங்கள் கலாச்சாரம் வேறு, எமது மொழி வேறு, உங்கள் மொழி வேறு, தென்னகத்தோடு நான் தொடர்ந்து இருப்பதுதான் எனக்கு உகந்தது, இயல்பானது என்று கூறி, மத அடையாளத்தை காட்டிலும் தமிழ் என தமிழ் மொழி அடையாளம்தான் உயர்ந்தது என்று அந்த அழைப்பை புறக்கணித்து விட்டார். அது மட்டுமல்ல, சுதந்திர இந்தியாவின் பெருமையை பறைசாற்றும் தொன்மையும் தகுதியும் தமிழ்மொழிக்குத்தான் உண்டு என்று முழங்கி, தமிழ்மொழியை சுதந்திர இந்தியாவின் தேசிய மொழியாக அறிவிக்க வேண்டும் என்று இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை கூட்டத்தில் வாதிட்டார் இஸ்மாயில் அவர்கள். இது குறித்து முன்னாள் முதல்வர் கருணாநிதி இவ்வாறு கூறுகிறார்.
இந்திய அரசியல் நிர்ணய சபையில் இந்தியாவின் பொது மொழியாக, ஆட்சி மொழியாக இந்தி தான் இருக்க வேண்டும் என்ற போது, அந்த அவையில் உறுப்பினராக இருந்த காயிதே மில்லத்தவர்கள் அதனை கடுமையாக நிறுத்தார். இந்தி கூடாது என்றார். இந்தியாவின் ஆட்சி மொழியாக எந்த மொழியாவது ஏற்பது என்ற நிலையில் அரசியல் நிர்ணய சபை உறுப்பினர்கள் கேட்டார்கள். வளம் தெரிந்ததும் தொன்மை நிறைந்ததுமான எனது அருமை தாய்மொழியான தமிழ்மொழியை ஆட்சி மொழியாகலாம் என்று ஆணித்தரமாக முழங்கியவர் காயிதே மில்லத் அவர்களாகும்.
காயிதே மில்லத் என்று அழைக்கப்படும் முகமது இஸ்மாயில் அவர்கள் நெல்லை மாவட்டத்தில் உள்ள பேட்டையில் 1856 பிறந்தார். காயிதே மில்லத் என்றால் தேசத்தின் தலைவர் என்று பொருள். அது அவரின் பெயர் அல்ல, அடைமொழி. இஸ்மாயில் அவர்களை கண்ணியமிக்க காயிதே மில்லத் என்றே அவரது தொண்டர்கள் இன்றும் குறிப்பிடுகின்றனர். 1947 இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்கு பிறகு மனித வரலாற்றிலேயே இதுவரை இல்லாத அளவில் ஒரு மிகப்பெரிய புலம்பெயர்வு ஏற்பட்டது. சுமார் 1.5 கோடி மக்கள் இடம்பெயர்ந்தனர். 10 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர். வடக்கிந்தியாவில் இந்து முஸ்லிம் கலவரம் கட்டுக்கடங்காமல் வெடித்து இரத்த ஆறு ஓடிய போதும், சென்னை மாகாணம் அமைதி பூங்காவாகவும் மத நல்லிணக்கத்தின் இலக்கணமாகவும் திகழ்ந்தது. இந்த சூழலில் 1947 டிசம்பர் மாதம் கராச்சியில் நடந்த முஸ்லீம் லீக் கட்சி மாநாட்டில், முஸ்லீம் லீக் கட்சியும் இந்திய முஸ்லீம் லீக் மற்றும் பாகிஸ்தான் முஸ்லீம் லீக் என இரண்டாக பிரிந்து செல்ல முடிவு செய்யப்பட்டது. அப்போதைய சீற்றமான சூழலில் இந்திய முஸ்லீம் லீகின் ஒருங்கிணைப்பாளராக செயல்படுவதற்கு இந்திய முஸ்லீம்களில் யாரும் தயாராக இல்லை. இந்த சூழலில் இஸ்மாயில் அவர்கள் துணிச்சலாக முஸ்லீம் லீக் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் பதவியை ஏற்றார். இது குறித்து எழுத்தாளர் ஆ. மார்க்ஸ் இவ்வாறு குறிப்பிடுகிறார்.
இந்தியாவில் முஸ்லிம்கள் ஏற்கனவே இந்தியாவை பிரித்த ஒரு குற்றச்சாட்டுக்காளாக இருந்த ஒரு சூழலில், கிட்டத்தட்ட முஸ்லீம்கள் எல்லோரும் இனிமேல் ஏதோ பாதுகாப்பாக இருந்தால் போதும் என்கிற ஒரு நிலை இருந்த ஒரு நிலையில், கிட்டத்தட்ட எல்லா அரசியல் கட்சிகளுமே இவர்களை நீங்கள் தனி அரசியல் கட்சி உருவாக்கக்கூடாது என்கிற ஒரு சூழல் இருந்த நிலையில், அபுல் கலாம் ஆசாத் போன்றவர்களெல்லாம் இந்திய முஸ்லீம்களுக்கு தலைமையேற்பதற்கு தயங்கி கொண்டிருந்த ஒரு நிலையில், இத்தகைய எதிர்ப்புகள் எல்லாவற்றையும் அவர் பொருட்படுத்தாமல் முஸ்லீம்களுக்கு தலைமை கொடுத்து முஸ்லீம்களை இயக்கமாக திரட்டுவது, முஸ்லீம் லீக் கட்சியை தொடர்ந்து இங்கே தக்க வைப்பது என்கிற ஒரு துணிச்சலான நிலைப்பாட்டை அன்று காயிதே மில்லத் மட்டுமே எடுக்க முடிந்தது என்பதை நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும்.
அதன் பிறகு 1951 சுதந்திர இந்தியாவின் முதல் தேர்தல் நடைபெற்றது. அதில் முஸ்லீம் லீக் அமைப்பின் ஆதரவை பெற உள்ளூர் காங்கிரஸ் கட்சி சில வாக்குறுதிகளை தந்தது. அதனை எப்போதும் போல டில்லியில் உள்ள மேலிடம் நிராகரித்தது. இருப்பினும் காங்கிரஸ் கட்சி மதவாத கட்சி அல்ல என்பதால் இஸ்மாயில் தலைமையிலான முஸ்லீம் லீக் காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவு வழங்கியது. காங்கிரஸ் கட்சி சார்பாக ராஜகோபாலாச்சாரி முதலமைச்சராகிறார். பிறகு குலக்கல்வி உள்ளிட்ட பல சர்ச்சைகளில் சிக்கி அபகீர்த்தி முறையில் முதல்வர் பதவியை இழக்கிறார் ராஜகோபாலாச்சாரி. பிராமணர்களின் மேலாதிக்கத்துக்கு எதிராக இருந்த கடுமையான எதிர்ப்பலையை தணிக்கும் பொருட்டு பிராமணர் அல்லாத காமராஜர் முதல்வராக முன்னிறுத்தப்படுகிறார். அப்போது காமராஜர் எம்எல்ஏவாக கூட இல்லை. எனவே வேலூர் நகருக்கு அருகில் இருக்கும் குடியாத்தம் தொகுதியில் போட்டியிடுகிறார் காமராஜர். குடியாத்தம் தொகுதி முஸ்லிம்கள் அதிகம் வசிக்கும் தொகுதி. இந்த தொகுதியில் காமராஜர் வெற்றி பெற வேண்டும் என்றால் முஸ்லிம்களின் வாக்கு அவருக்கு கட்டாயம் தேவை. இஸ்மாயில் அவர்களின் உதவியை நாடுகிறார் காமராஜர். இஸ்மாயில் அவர்களும் பிராமணர் அல்லாத காமராஜருக்கு நிபந்தனையின்றி ஆதரவு தருகிறார். பிறகு காமராஜர் மகத்தான வெற்றி பெறுகிறார். அதன் பிறகு 1957 சட்டமன்ற தேர்தலில் முஸ்லீம் லீகோடு கூட்டணி அமைக்கும் பொருட்டு அப்போதைய திமுக தலைவர் அண்ணாதுரை இஸ்மாயிலோடு பேசுகிறார். இஸ்மாயில் 2 நிபந்தனைகளை முன்வைக்கிறார். 1, திமுக தனது தனி தமிழ்நாடு கோரிக்கையை கைவிட வேண்டும். 2, மதங்களை எதிர்த்து பிரச்சாரம் செய்யக்கூடாது. இந்த 2 கோரிக்கைகளையும் அண்ணா ஏற்க மறுக்கிறார். எனவே 1957 தேர்தலில் திமுக முஸ்லீம் லீக் கூட்டணி ஏற்படவில்லை. நேரு உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியின் உயர்மட்ட தலைவர்கள் முஸ்லீம் லீகிற்கு எதிராக ஒருவித பாகுபாட்டு உணர்வோடு நடந்து கொண்டதாக அமெரிக்காவைச் சேர்ந்த அரசியல் ஆய்வாளர் பேராசிரியர் தியோடர் ராய்ட் அவர்கள் எழுதியிருக்கிறார். நேரு தலைமையிலான காங்கிரஸ் தான் மட்டுமே தேசத்தின் பிரதிநிதி என்று கருதியதோடு இஸ்மாயில் உள்ளிட்ட மாற்றுக்கட்சியினர் அனைவரும் தேச விரோதிகள் என்ற மனப்பாங்கில் காங்கிரஸ் தலைமை செயல்பட்டதாகவும் 1966 வெளியான ஆய்வுக்கட்டுரை ஒன்றில் எழுதியுள்ளார் பேராசிரியர் ரைட் அவர்கள். இஸ்மாயில் அவர்களின் தலைமையின் மீது சர்ச்சைகள் இல்லாமலும் இல்லை. உதாரணமாக 1957 பொது தேர்தலை கூறலாம். இந்த தேர்தலில் இஸ்மாயில் அணிக்கு போட்டியாக காமராஜர் நிறுத்திய 4 முஸ்லிம் வேட்பாளர்களும் வெற்றி பெறுகின்றனர். இஸ்மாயிலின் வேட்பாளர்கள் தோல்வி அடைகின்றனர். இதனால் முஸ்லீம் லீக் அமைப்பில் கொந்தளிப்பு ஏற்படுகிறது. உட்கட்சி பூசல் வெடிக்கிறது. இந்த பூசலை பயன்படுத்தி முஸ்லீம் லீக் அமைப்பை உடைப்பதில் காமராஜர் முக்கிய பங்காற்றினார் என்றும் ஒரு செய்தி உண்டு. மொழிவாரியாக மாநிலங்களை பிரிப்பது என நேரு தலைமையிலான அப்போதைய காங்கிரஸ் முடிவெடுத்ததை தொடர்ந்து முஸ்லிம்கள் அதிகம் வசித்து வந்த மலபார் பகுதி சென்னை மாகாணத்திலிருந்து கேரளாவின் வசம் செல்கிறது. இது அப்போதைய முஸ்லீம் லீகிற்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு. இருப்பினும் இஸ்மாயில் அவர்கள் கேரள மாநிலம் மஞ்சேரி தொகுதியிலிருந்து 1961, 67 மற்றும் 71 தேர்தல்களின் மூலமாக 3 முறை பாராளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படுகிறார். மஞ்சேரி தொகுதியில் எந்தவித பிரச்சாரத்திலும் ஈடுபடாமல் அவர் வெற்றி பெற்றார் என்பது இஸ்மாயில் மீது கேரள மக்களுக்கு இருந்த மதிப்பையும் செல்வாக்கையும் காட்டுகிறது. கேரள மக்களிடம் மட்டுமல்லாது அப்போதைய மலையாள அரசியல் தலைவர்களிடத்தும் மிகுந்த மரியாதையை பெற்றிருந்தார் காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில். இது குறித்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இரா செழியன் அவர்கள் இவ்வாறு கூறுகிறார்.
இந்தியாவே நடைபெறாத அதிசயம், உலகத்திலே வேறு எந்த தொகுதியிலும் தொகுதிக்கு செல்லாமல் ஒரு தலைவர் அந்த தொகுதியின் வேட்பாளராக நின்று உறுப்பினராக அந்த நாட்டின் உயர்தரமான உயர்மட்ட ஒரு சபைக்கு சென்றிருக்கிறார் என்றால் அது காயிதே மில்லத் ஒருவர்தான் என்று கூற வேண்டும்.
சுருக்கமாக சொல்லப்போனால் இஸ்மாயில் அவர்கள் ஒரு முற்போக்கு சிந்தனைவாதி. ஆங்கில மொழியை கற்பது ஹரம் என்று அப்போதைய முஸ்லிம்களால் கருதப்பட்டு வந்தது. அதனை மறுத்து ஆங்கிலம் கற்பதை ஊக்குவித்ததோடு பெண்கல்வியின் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்தினார் இஸ்மாயில். அவர் மறைந்தது 1972.
தமிழ் தடம். படைத்தவர் தாமு.